பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியால் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகா எம் பாப்பம்பட்டி விவசாயி திரு பி ஆர் பழனிசாமி அவர்கள் காளான் வளர்ப்பும் அதன் பயன்களும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பழனிசாமி, எம் பாப்பம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க. ஆயிரக்கணக்கான வகைகள் காளான் இருந்தாலும் கூட மனிதர்கள் உண்ணக்கூடிய காளான் எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான காளான் இருக்கு.
ஆறு வகையான காளான்கள் இருக்குங்கிறீங்க. இப்ப பொதுவா வந்து காளான் வந்து ஒரு காய்கறிகளோட இனிப்பா வகையில இதையும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இப்ப நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப காளான் எத்தனை வகையான காளான்கள் இருக்கு, அதுல என்னென்ன வகையான காளான்கள் இருக்கு, இதோட பயன்கள் என்ன, அதை பத்திலாம் கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
சார் உங்களுக்கு வந்து ஆறு வகையான காளான்னா இந்தியாவில வந்து வளர்த்துறது மூணு வகையான காளான் சார். ஒன்னு வந்து பட்டன் காளான் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து சிப்பி காளான், இன்னொன்னு வந்து பால் காளான் சார். மூணு இந்தியாவில நம்ம தயார் பண்றோம். அதுல வந்து பட்டன் காளான்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குளிர்ந்த பிரதேசத்துல, அதாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள தான் வளர்த்த முடியும். சிப்பி காளான்ங்கிறது வந்து வந்து நீங்க பிளைன்ல வளர்த்தலாங்க. சிப்பி காளான பொறுத்த வரைக்கும் இயற்கையான முறையில வந்து வைக்கோல்ல தயார் பண்ணக்கூடிய ஒரு உணவு வகைங்கிறது. சிப்பி காளான பொறுத்த வரைக்கும் 26 to 28 டிகிரி சென்சிகிரேட்ல வந்து வளரக்கூடியதுங்கிறது. ஈரப்பதம் வந்து 75% to 80% அந்த காளான் குடியில இருக்கணுங்கிறது. அப்படி இருக்கும்போது சிப்பி காளான் நல்லா வளருமுங்க. பால் காளான்ங்கிறது வந்து 32 to 36 டிகிரி சென்சிகிரேட்ல வளர்த்துறாங்கிறது. அதுக்கும் ஈரப்பதம் 75% to 80% இருக்குமுங்க. மொத்தத்துல வந்து இந்த காளான் வளர்ப்பு வந்து கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் வந்து தன்னுடைய விவசாய கழிவு பொருளான வைக்கோல்லையே தயார் பண்ணலாங்க. வைக்கோலை வந்து நம்ம முதல்ல பதப்படுத்தணும், அதாவது அதுல இருக்க தொற்றுகளை நீக்கம் செய்யணும். அது இரண்டு முறையில செய்வாங்க. ஒன்னு வந்து ஃபார்மலின் அப்படிங்கிற தொற்று நீக்கியை பயன்படுத்தி தொற்று நீக்கம் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து தண்ணியில் ஊற்றி அவிச்சு அதுல இருந்து பயன்படுத்துவாங்க. இப்படி ரெண்டு வகையில பயன்படுத்துறதுனால எது நம்மளுக்கு தோதாப்படுதோ அதுல வச்சு வளர்த்துனாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீல்டு கிடைக்கும். இப்போ காளான் வளர்ப்புல வந்து 12 to 24 பாலித்தீன் கவர், அதாவது சீக்கிரமாக மக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர்ல வந்து ஒரு லேயர், பதப்படுத்தப்பட்ட வைக்கோல் வந்து ஒரு லேயர் வந்து வைக்கோல், ஒரு லேயர் வந்து விதை. காளான் விதைங்கிறது வந்து சோளத்திலையும் கோதுமை அண்ட் நெல் இதை தயார் பண்றதுங்க. ஒரு பூஞ்சான வகை, அந்த பூஞ்சானது விதையை போட்டுதான் நம்ம காளான் உற்பத்தி பண்ணணும். இப்போ நம்ம படுக்கையில போட்டு நம்ம இதுல வச்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 18 வந்து மொட்டு வெளிவர ஆரம்பிக்குங்க. 22 வந்து காளான் பறிக்கலாங்க. முதல் பறிப்பு, இரண்டாவது பறிப்பு வந்து 4 கழிச்சு 26 பண்ணலாங்க. மூன்றாவது பறிப்பு 4 கழிச்சு 30 ஒரு பறிப்பு எடுக்கலாம். 35 4 பறிப்பு எடுக்கும் போது அது ஒண்ணு கண்டாமேஷன் ஆயிருங்க. அது பெட்டு அது இருந்து நம்ம வேளாண்மைக்கு தேவையான பொருட்கள் தயார் பண்ணலாங்க. அதாவது மண்புழு உரம் தயார் பண்ணலாம். அதுல இப்போ இந்த காளான் வந்து சிப்பி காளானை பொறுத்த வரைக்கும் சுகர், அதாவது நீரிழிவு நோய் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது இருக்குங்க. ரெண்டாவது வந்து பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாங்க. ஒரே ஒரு விதி வழக்கு, பாலூட்டும் தாய்மார்கள் மட்டும் அந்த காளான் சாப்பிடக்கூடாது, மற்றவங்க அனைவரும் சாப்பிடலாங்க. எளிதில் ஜீரணமாக கூடியது, நார் சத்து அதிகமாக, புரோட்டீன் அதிகம். அதாவது விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய காய்கறி அது கூடவே ஈக்குவல் பலன் கொடுக்கக்கூடியது இந்த சிப்பி காளான்.
சிப்பி காளான் பத்தி என்ன வேற சொன்னீங்க. இப்போ பொதுவா வந்து காளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படையா ஆரம்ப கால ஸ்டேஜ்ல இருந்து அதோட முழுமையா வளர்ச்சி அடைய வரைக்கும் என்னெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னெல்லாம் செய்யணும் சார்?
சார் காளானை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நம்ம குடில் அமைக்கணுங்க. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி குடில் அமைக்கணும். அந்த குடில வந்து ஈரப்பதமும் டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம அதை வந்து குடில் அமைச்சு, அதற்கு மேல உள்ள வந்து கொசு எலி பெருக்கான் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படாத அளவுக்கு நம்ம வந்து இதைய கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க, செட் அமைச்சுக்கணும். அதுல வந்து இந்த வைக்கோல் படுக்கையை நாம வந்து உரிய மாதிரி கட்டி தொங்க விட்டு உள்ள வந்து ஸ்பிரிங்லர் மாட்டி, ஸ்பிரிங்லர் அல்லது பார்க்கருங்கிற மாதிரி ஒரு இதைய மாட்டி நாம வந்து நீர் தெளிச்சுட்டு கொடுங்க. அதுதான் அதுக்கு உரம்ங்க, எல்லாமே அதுதான் உரம்ங்கிறதுல ஒண்ணும் கிடையாதுங்க. அதுல விதைய போட்டு படுக்கையை போட்டு நம்ம அந்த ரூம்ல போட்டுன்னு சொன்னோம்னா, பட் அது வந்து உங்களுக்கு 18 மொட்டு வெளிவர ஆரம்பிக்குங்க. ஆனா நம்ம அந்த ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே நம்ம உள்ள வந்து தண்ணீர் தெளிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த செட்டுக்குள்ள தண்ணீர் தக்க வைக்கிறதுக்காக கீழே மலம் கொட்டி வச்சிருக்கணும். அந்த ஈரப்பதம் உங்களுக்கு அப்படியே இருந்துருக்கும். அந்த ஈரப்பதம் அதாவது 75% to 80% ஈரப்பதம் தான் காளான் வளரும். அந்த அறை வந்து இருட்டறையா இருக்கணும். அதை வந்து நீங்க பறிச்சு அதை எடுத்து நீங்க கிளீன் பண்ணி பேக்கிங் பண்ணி நம்ம மார்க்கெட்ல வித்துடலாங்க.
இப்ப அத அதிகப்படியான வகையில உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அதை எப்படி அதை விற்பனைக்கு கொண்டு போவதற்கான வகையில என்னென்ன மாதிரி எல்லாம் செயல்முறைகள்
விற்பனைக்குங்கிறத பார்க்கும் போதுங்க, நம்ம நான் முதலியே சொன்ன மாதிரி இந்தியால வந்து மூணே மூணு வெரைட்டி தான் இப்ப விற்பனைக்கு போதுங்க. இன்னொரு மருத்துவ காலம் இருக்குதுங்க, அது ஐரோப்பிய கண்டத்தில் தற்க வைக்கிறது, அது நம்ம இந்த மாரியா வளர்த்த முடியாதுங்க. நம்ம குளிர்ச்சி வேணும், அதுக்கு மட்டன் காலம் விட குளிர்ச்சி அதிகம் வேணும் மருத்துவ காலம். இந்த காலம் வந்து நீங்க பறிச்சு 200 கிராம் பேக்கெட் அல்லது 100 கிராம் பேக்கெட் போட்டு நம்ம மார்க்கெட்ல விற்கிறாங்க, மக்களுக்கு கொடுக்கலாங்க. நம்ம அதாவது எல்லா காய்கறியை விட விலை கம்மியா கிடைக்கும். ஒரு கிலோவே 200 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்கும். இதை வந்து நம்ம கிலோ 200 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கொடுக்குறோம். நம்ம வந்து நான் வந்து 200 கிராம் பேக்கெட் போட்டு மார்க்கெட்டுக்கு விலை கொடுத்துருக்கேன். அதனால வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப எளிதான ஒரு சத்துள்ள ஒரு உணவை அதை பயன்படுத்தலாங்க.
குறிப்பிட்ட அளவுல ஒரு பாக்கெட் பாக்கெட்னா எத்தனை பாக்கெட் நார்மலா போட்டா அது எப்படி பிரிச்சு செய்து அது என்ன அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு
நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆழ்வாய் அதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணலாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஆள் வசதி நிறைய இருக்கு, மேனுவல் வசதி நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, வைக்கோல் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு 50 to 100 பேக்கெட்டாக உற்பத்தி பண்ணலாங்க. பட் அதை நான் மார்க்கெட் போட்டேன் சிட்டி காலான பொறுத்த வரைக்கும் 48 மணி நேரம் வச்சு அதை வியாபாரம் பண்ணலாங்க. அந்த காலானையும் வந்து வியாபாரம் செய்ய முடியும்னு சொன்னா மாற்று மதிப்பு கூட்டும் பொருளாதை உற்பத்தி பண்ண முடியும். அந்த காலான வந்து நீங்க விற்பனைக்கு செய்ய முடியலங்கிற பட்சத்துல வெயில்ல வந்து காய போடணும், நிறைய நல்லா ட்ரை ஆகும். காலத்தை ஒடிச்சோம்னா ஒடிகிற அளவுக்கு வெயில காய போட்டோம்னா நல்லா ட்ரை காலன் ஆயிருங்கிறது. நம்ம ஒரு பேக்கெட் பண்ணி பாக்கல பார்சல் ஏதாவது டப்பாக்கலையோ ஏதாவது போட்டு ஈரப்படாம நாம மூடி வச்சுட்டோம்னா 6 மாசத்துக்கு வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்துறாங்க. அவன் நம்மளுக்கு காலான உணவு எப்ப தேவைப்பட நினைக்கிறோமோ அந்த ட்ரை காலன் எடுத்து கொதிக்கிற தண்ணியில போட்டோம்னா காலானா மாறிடும். நீங்க அதை எல்லாம் ஒண்ணும் பண்ணலாங்க. பொறுத்த வரைக்கும் 25 வகையான உணவு பொருள் தயாரிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க, நீங்க காளான் வறுவல், காளான் கிரேவி, காளான் சாப்ஸ், காளான் பப்ஸ், காளான் குழம்பு, இந்த மாதிரி 25 வகையான பொருட்கள் நம்ம அதை தயாரிக்க முடியுங்க. உண்ணலாங்க.
வெளிநாடுகள் ஏற்றுமதி மாதிரி செய்யப்படுகிறதா?
வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் நம்ம அதிகப்படியான ஏற்றுமதி பண்றது இல்ல. பட் இதுல வந்து என்ன, காளான் பவுடர் வந்து ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. நான் சிப்பி காளான் விற்பனைய முடியல, நான் சொன்ன உலக வைக்கலாம் சொல்லி அந்த ட்ரை காளான் எடுத்து சில பொருள்கள் மசாலா பொருள்களை சேர்த்து நம்ம மசால் பவுடர் தயார் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குதுங்க.
இப்போ இந்த காளான் இதெல்லாமே பேக்கிங் பண்ணி தயார் பண்ணி காளானா உருவாக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அதோட கழிவுகள் அப்படிங்கறத அது எதனை உபயோகப்படுத்த முடியுமா?
அந்த கழிவுகள் வந்து நீங்க மசாலா பொருள் தயார் பண்றதுக்கு, அதாவது குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாங்கிற மாதிரி அதிலேயே நீங்க யூஸ் பண்ணலாங்க. அதுல கேட்டாது நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. ஒண்ணு ரெண்டாவது வந்து காளான் ட்ரை காளான் வந்து நீங்க பல பொருள்கள் உற்பத்தி பண்ணலாங்க. அதுல அதுலயும் நாம சொன்ன மாதிரியே மேல்கோள் சொன்ன மாதிரியே சிக்கன் மட்டன், ரெண்டாவது இந்த கறி மசாலு, கரம் மசாலு, அப்புறம் பருப்பு. காளான பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்றதுங்கிறது விவசாயத்துல ஒரு எளிமையான விவசாயம்ங்க. உற்பத்தி பண்ணுவதற்கு நமக்கு சிரமம் இல்லைங்க. 1 கிலோ காளான் உற்பத்தி பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 30 to 40 ரூபாய் தான் நமக்கு செலவாகும். ஆனா நம்ம 1 கிலோ 200 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். கிராமப்புறங்களில் விவசாய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், சுயஉதவி குழுக்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க.
அதே போல சார், இப்போ நம்ம இந்த எல்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம், இது வந்து வெளிநாடுகளில் வந்து அதிகமா ஏற்பாடு செஞ்சு அதுக்கு ஆள் இருந்த பட்சத்துல இது அதிகமா உற்பத்தி பண்ணி வெளியே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இருக்கு சார், இருக்கு இருக்கு. தாராளமா அதிகமா உற்பத்தி பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம அதுக்கு நம்ம இப்ப இந்த காளான் வளர்ப்பு குடில் அமைக்கிறதுக்கும் காளான் வளர்ப்புக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இப்போ மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம பயன் தோட்டக்கலத்துறையில நம்ம அதை பயன்படுத்திக்கலாங்க. காளான் வளர்ப்புக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்ல அங்கங்க தோட்டக்கலத்துறையில அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல பயிற்சி கொடுக்குறாங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும். இது ஒரு அருமையான வேலை. ஒரே நாள் பயிற்சிங்க சிப்பி காளான் பொறுத்த வரைக்கும். விதை உற்பத்தி பண்ணுவதற்கு 5 நாள் பயிற்சிங்க கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கேவிகே தோட்டக்கலத்துறையுமே இணைஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சார். இங்க இளைஞர்களும் பெண்களும் யாராலும் பயன்படுத்தல.
காளான பொறுத்த மட்டும் அதிகப்படியான சத்துக்கள் பயன்கள் என்ன?
சத்துன்னு பொறுத்தும்போது உங்களுக்கு வைட்டமின் நிறைய இருக்குங்க, அதே மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கு. யாருனாலும் சாப்பிடல எந்த கெடுதலும் இல்லைங்க. அதுல நான்வெஜ் விரும்பி சாப்பிடணும் கூட இந்த காளான்ல வந்து நீங்க நான்வெஜ் மாதிரியே செஞ்சு சாப்பிடலாங்க.
நல்லது சார். அதாவது காய்கறிகளுக்கோட ஈடு இணையாகவும் அதுல இருக்கக்கூடிய அதே சத்துக்கள் நம்ம இயற்கையான வகையில செய்யறதுனால இதுலயும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு இல்லையா?
ஆமாங்க சார், இருக்கு.
நல்லது. அதாவது குறைந்த முதலீட்டுல வந்து நம்ம வந்து அதிகப்படியான வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த காளான் இருக்கு. அது சரியான முறையில செஞ்சோம்னா நமக்கு அதிக லாபம் ஈட்டி நம்ம இந்த தொழில மேலும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அரசாங்கமும் வேளாண்மை துறை சார்பாகவும் வந்து நிறைய பயிற்சி கொடுத்து அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க.
வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு, வேலை வாய்ப்பு பெறுவீங்க, கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு அமையுங்க. தாராளமா இது செய்யலாங்க, ஒரு குடிசை தொழில வேணும் இது செய்யலாங்க.
நல்லா. அப்போ இதுவரைக்கும் வந்து இந்த காளான் வளர்ப்பு முறை என்ன, எத்தனை வகையான இருக்கு, இதனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, நம்ம எந்த அளவுக்கு குறைந்த முதலீடா செஞ்சா கூட அதிகப்படியான லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கு அப்படிங்கிற பல விவரங்களையும் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேரில் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை என்னுடைய கருத்துக்களை எடுத்து கூறுவதை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.
நேர்களே, இதுவரை காளான் வளர்ப்பும் அதன் பயன்களும் குறித்த விவசாயி திரு பி ஆர் பழனிசாமி அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.